الحمد لله نحمده حمدا جميلا ونشكره شكرا جليلا والصلاة والسلام على سيد البشر وصاحب الفضل وخاتم النبيين وإمام المرسلين وحبيب رب العالمين أما بعد فيا عباد الله اتقوا الله العظيم قال الله تعالى في قرآنه أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إنما الصدقات للفقراء والمساكين والعاملين عليها والمعلفة قلوبهم وفي الرقاب والغارمين وفي سبيل الله وابن السبيل فريضة من الله والله عليم حكيم صدق الله العظيم سر وقبل وقبل ايقنائن الله ورونك ورطاحتم الحمد لله அந்த அல்லாஹ்வின் உயரிய பெயர் நாமத்தை கூறி இன்றைய ஹுதுபா பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கிறேன். ஸலாத்தும் ஸலாமும் எம் உயிரினும் உடம்பினும் மீனான கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அன்னாரின் அடிச்சுவடுகளை அனுவரும் பிசகாது தமது வாழ்விலே பின்பற்றி வெற்றிகளை கண்ட அருமை சஹாபாக்கள் தாமே உங்கள் தபகு தாவினீங்கள் ஈமானால் முந்திய நல்லதியார்கள் முஸ்லீமான முஃமினான ஆண்கள் பெண்கள் யாவர் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதால் அல்லாஹுடைய கடமை நிறைவேற்ற வந்திருக்கின்ற அல்லாஹுவின் நல்லதியார்களே வரையிருக்கின்ற நண்பர்களே நண்பர்களே அல்லாஹுவை எல்லா சந்தர்ப்பங்களிலும் பள்ளிக்குள்ளே இருக்கின்ற போது வெளியே இருக்கின்ற போது உள்ளூரில் இருக்கின்ற போது வெளியூர் இருக்கின்ற போது இரவிலும் அவர்கள் ரகசியமாகவும் பரவசியமாகவும் தனிமையிலும் கூட்டாகவும் அறிமுகமானவர்களுக்கு மத்தியிலும் அறிமுகம் இல்லாதவர்களுக்கு மத்தியிலும் அல்லாஹ் எங்களை பார்த்துக் கொண்டிருக்கிறான் என்ற சிந்தனையோடு எங்களுடைய ஒவ்வொரு நாளையும் நகர்த்துமாறு அடியே நினைக்கும் அப்பால் உங்களுக்கும் அல்லாஹுவை கட்டளை செய்கிறேன். எனவே வல்லவன் அல்லாஹ் குத்துபமான முத்தாலா தக்குவாவை தர தந்த புனித ரகமான காலத்தில் இருக்கிறோம். நாளை மறுமை நாளில் அந்த தக்குவாவை பெற்று புத்த மீன்புடைய பட்டியல் அல்லாஹ்வை சேர்த்து எதற்காக புரிவானாம். அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு பல கடமைகளை தந்திருக்கிறான். அந்த கடமைகளை நாங்கள் தெளிவர செய்கின்ற போது அல்லாஹுவின் நேசர்களாக அல்லாஹுடைய அன்பை பெற்றவர்களாக நானும் நீங்களும் மாறி நாளைய மறுமை நாளை சுவர்க்கத்தின் வாரிசுக்காராக மாறிக்கொள்ளலாம். அந்த வகையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லாத்தின் தூண்களாக ஐந்து கடமைகளை தந்திருக்கிறான். அந்த ஐந்து தூண்களின் ஒரு கடமைதான் ஜகாத் என்று சொல்லக்கூடிய கடமை. அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே இந்த ஜகாத் என்ற கடமையின் மூலமாக ஒரு மனிதனுடைய பொருளாதாரம் சுத்தப்படுகிறது. ஜகாத்தை கொடுக்கின்றவர் சுத்தமாகிறார். அந்த ஜகாத் யாருக்கு கொடுக்கப்படுகிறதோ யார் யார் அந்த ஜகாத்தை பெறுகிறார்களோ அவர்கள் சுத்தமாகின்றார்கள். கலவு பொய் இன்னொரு பாவங்கள் இருந்து அவர்கள் விடுபட்டு தூய்மையாகின்றார்கள். எனவே ஜகாத் என்ற கடமை மற்றவர்களை வாழ வைக்கின்ற கடமை. நாம் வாழ வந்தவர்கள் என்று சொல்வதை விட நாம் மற்றவர்களை வாழ வைக்க வந்தவர்கள். நாம் வாழ்கின்ற உங்களுடைய குடும்பம் வாழ வேண்டும், உங்களுடைய ஊர் வாழ வேண்டும், எங்களுடைய அக்கம் பக்கத்திலே உள்ளவர்கள் இன்னொரு வாழ வேண்டும். இதற்குத்தான் இஸ்லாம் எங்களுக்கு பல கடமைகளை விதிக்கின்றது. எனவே அன்பானவர்களே ஜகாத் என்ற கடமை மற்றவருடைய தண்ணீரை குறைக்கக்கூடிய ஒரு கடமை, மற்றவர்களுடைய அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொடுக்கக்கூடிய ஒரு கடமை. அது மாத்திரமல்ல ஜகாத்தின் மூலமாக அல்லாஹ்வுடைய அருளும் வரக்கத்தும் இறங்கக்கூடிய ஒரு கடமை. அல்லாஹ்வுடைய தண்டனை எங்களுக்கு கிடைக்காமல் எங்களையும் எங்களை சார்ந்திருக்கின்ற எங்களுடைய குடும்பத்தையும் எங்களுடைய ஊரையும் பாதுகாக்கக்கூடிய ஒரு கடமை ஜகாத். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஹாஜிர்களை பார்த்து பல எச்சரிக்கைகளை செய்தார்கள். அதில் ஒரு எச்சரிக்கை தான் அதில் ஒரு மிக முக்கியமான ஒரு எச்சரிக்கை தான் அல்லாஹ் உங்களுக்கு தந்திருக்கின்ற பொருளாதாரத்தின் மூலமாக ஜக்காத்தை வெளிப்படுத்திக் கொள்ளுங்கள், ஜக்காத்தை கொடுத்துக் கொள்ளுங்கள். அப்படி நீங்கள் ஜக்காத்தை கொடுக்கவில்லை என்றால் அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய இந்த கடமையை நீங்கள் நிறைவேற்றவில்லை என்றால் கண்ணியமானவர்களே, இதன் ஊடாக பஞ்சம் வறுமை மழை இல்லாத காரணங்களால் நீங்கள் சோதிக்கப்படலாம் என்ற செய்தியை பெருமானார் சொல்லதாக அழைக்கின்ற ஒரு எச்சரிக்கையாக சொன்னார். அன்பான அல்லாஹ்வின் நல்ல வியாதிகளே, இன்னும் பெருமானார் சொல்லதாக அழகி வசன அவர் சொன்னார்கள், மிருகங்கள் உயிரினங்கள் கூட இல்லை என்றால் மழை கூட அல்லாஹ் அந்த பூமிக்கு இறக்க மாட்டான். அந்த அளவு மனிதன் செய்கின்ற பாவங்களினால் அல்லாஹ்வுடைய அருள் மழை கூட இறங்காது. அவ்வப்போது அல்லாஹ் சிறு சிறு மழைகளை இறக்கிறான் என்றால் அது உயிரினங்களின் அளவுக்காக இறக்குகின்ற மழையை தான் நானும் நீங்களும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். எனவே அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஜகாத் என்ற கடமை மிக ஒரு குறுகிய நேரத்துக்குள் அதை சுருக்கமாக உங்களோடு பகிர்ந்து கொள்வதுதான் இந்த ஹுதுபாவுடைய நோக்கமாக இருக்கிறது. இது சுருக்கமாக பேசக்கூடிய கடமை அல்ல, விரிவாக பேசக்கூடிய ஒரு கடமை. பல இடங்களிலே மனிதியான கணக்கிலே இந்த நிகழ்ச்சிகளை நாங்கள் செய்திருக்கிறோம் என்ற அடிப்படையிலே கண்ணியமானவர்களே, மிக சுருக்கமாக மிகவும் மிக மிக சுருக்கமாக உங்களுக்கு சிந்தனைக்கு விருந்தான சில விடயங்களை மாத்திரம் நான் சொல்லிவிட்டு செல்கிறேன். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய இந்த குத்துபாவிலே முதலாவதாக ஜகாத்துடைய முக்கியத்துவம், ஜகாத்து ஏன் நாங்கள் கொடுக்க வேண்டும், முதலாவது ஜகாத்துடைய முக்கியத்துவத்தை பார்ப்போம். அடுத்ததாக ஜகாத்தை பெறக்கூடிய எட்டு கூட்டத்தார்கள் அவர்கள் யார் யார், அதே போன்று ஜகாத்தை யாருக்கு கொடுக்க கூடாது, ஜகாத்துக்கும் சதக்காவுக்கும் உள்ள வேறுபாடு என்ன. எனவே சதக்கா எப்படிப்பட்டது, ஜகாத் எப்படிப்பட்டது, எங்களுடைய பொருளாதாரங்கள் எப்படி நாங்கள் கணக்கை பார்த்துக் கொள்ள வேண்டும் என்ற மிக மிக சுருக்கமான சில விடயங்களை மாஷாஅல்லாஹ் குறுகிய ஒரு நேரத்துக்குள் என்றாலும் ஒரு கொஞ்சம் நேரம் கூடுதலாக கொடுக்கப்பட்டாலும் கண்ணியமானவர்களே, அந்த நேரத்துக்குள் சுருக்கமாக சில விடயங்களை சொல்லலாம் என்று நினைக்கிறேன். மாஷாஅல்லாஹ் அந்த ஊரை பொறுத்த வகையில் உலமாக்களுக்கு குறையில்லை, கல்விமான்களுக்கு குறையில், அனுபவசாலிகளான உலமாக்கள், திறமையான உலமாக்கள், நல்ல பணிவுத்தன்மையான உலமாக்களை சுமந்த ஒரு கண்ணியமான ஊர் தான் கொத்தாண்டி. எனவே நான் குத்தல மாவட்டத்தைச் சேர்ந்த அடிப்படையிலே இந்த ஊரை பற்றி கொஞ்சம் எனக்கு தெரியும். எனவே அதான அல்லாஹ்வின் நல்லடியார்கள், இப்படி திறமையான வளமாக இருக்கின்ற போது இந்த தலைப்பிலே எப்படி நான் பேசுவதற்கு யோசித்தேன் என்றாயினும் அது எங்களுக்கு ஒரு ஞாபகமாக இருக்கும். என்னுடைய வாழ்க்கையில் வரவேண்டியதற்காக இதை நான் ஞாபகப்படுத்துகிறேன். இன்றைக்கு கூட அசர தொழுகைக்கு பின்னால் ஒரு முக்கியமான தொழில் உத்தாபத்தில் ஜகாத்தை பற்றிய கணக்கு பார்க்க வேண்டும் என்று என்னை அழைத்திருக்கிறார். சென்ற வருடமும் அந்த தொழில் உத்தாபத்திலே கணக்கை நான் தான் பார்த்து கொடுத்தேன். கண்ணியமானவர்களே, அவர்கள் வருட வருடம் கணக்கு பார்க்கிறார்கள். ஆனால் அதனுடைய முதலாளியை நேற்று தொலைபேசியிலே தொடர்பு கொண்ட போது அவர் சொன்னார், கண்ணியமானவர்களே, இந்த வருடம் அதை விட டபுளாக நான் கொடுக்க வேண்டும் நினைக்கிறேன், நல்லா இருக்கிற பொருளாதாரத்தை பெருக்கி இருக்கிறார் என்று சொன்னார். சந்தோஷமாக இருக்கிறது. கொடுத்தால் கிடைக்கும், கொடுத்தால் கிடைக்கும் மாத்திரமல்ல, கொடுத்தால் கொடுத்தது மாத்திரமல்ல அதை விட கூடுதலாக கிடைக்கும். நாங்கள் 10 ரூபாய் அல்லாவுக்கு அவனை கொடுத்தால் அல்லா திருப்பி 10 ரூபாயை மறுமையில் தரமாட்டான், அதை விட கூடத்தான் நல்லா தருவான். இங்கேயும் அல்லா நல்ல வச்சிருக்கிறான், மறுமையும் அல்லா நல்ல வச்சிருக்கிறான். சில இபாதத்துக்களுக்கு அல்லா கூலிய இந்த உலகத்தில மட்டுமல்ல மறுமையை வச்சிருக்கிறான், சில இபாதத்துக்கு அல்லா மறுமையில மட்டும்தான் கூலிய வச்சிருக்கிறான். ஆனா இன்னும் சில இபாதத்துக்களுக்கு வணக்கங்களுக்காக அந்த உலகத்திலேயும் கூலிய வச்சிருக்கிறான், மறுமையிலையும் கூலிய வச்சிருக்கிறான். அப்படியான ஒரு பெருமதியான இபாதத்தான் வணக்கம் தான் உங்களுடைய பொருளாதாரம் மூலமாக செய்யக்கூடிய வணக்கம். எனவே அதான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, முதலாவதாக நாம் பார்ப்போம் இந்த சதக்காவுக்கும் ஜகாத்துக்கும் உள்ள வேறுபாடு என்ன. இன்றைக்கு அநேகமானவர்கள் எம்பிளப்ல போட்டு 1000 ரூபாய் 2000 ரூபாய் அல்லது சீனி அரிசி செமெண்டின் இவைகளை பார்சலாக அனுப்பிவிடுவார்கள். இது ஜகாத் அல்ல கண்ணியமான, இது சதக்கா, இது உணவளித்தல், இது கொடுத்து அந்த கடமையை நீங்க நிறைவேற்றியதாக கணிக்கப்பட மாட்டீர்கள். எனவே சதக்கா என்றால் என்ன, ஜகாத் என்றால் என்ன என்பதை முதலாவது பார்ப்போம் என்றால், ஜகாத் என்பது இஸ்லாத்தின் 5 கடமைகள், பரவலான 5 கடமைகளை ஒன்று. சொல்வது எப்படி கடமையோ, நோம்பு பிடிக்கின்ற இந்த பரவலான நோம்பு எப்படி கடமையோ, அதே போன்று ஒரு கடமை தான் ஜகாத். ஜகாத் வாஜிபானது, கட்டாயமானது. சதக்கா அது சுன்னத், அது விரும்பினா கொடுக்கலாம், கொடுக்காம இருந்தா சில விளைவுகளும் அதிர்ந்து சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே சதக்கா என்பது அது சுன்னத்தானது என்று கொடுத்துக் கொள்ளலாம். எனவே ஜகாத்து என்பது அது வாஜிபானது, கட்டாயம் கொடுப்பியாகவே. இரண்டாவது வேறுபாடை பார்ப்போம் என்றால்,
குறிப்பிட்ட சில பொருள்களின் மீது தான் ஜகாத் கடமை. பொருளாதாரம், கனிப்பொருட்கள், இப்படி குறிப்பிட்ட சில பொருளாதாரம் மீதுதான், சில குறிப்பிட்ட சிலர் மீதுதான் இந்த ஜகாத் கடமையாக இருக்கிறது. ஆனால் சதக்காவை பொறுத்த வகையிலே எந்த பொருளிலும் யாருக்கும் கொடுக்கலாம், எந்த பொருளிலும் எந்த நபருக்கும் கொடுக்கலாம். மூன்றாவது வேறுபாடை பார்ப்போம் என்றால் குறிப்பிட்ட சிலரின் மீதுதான் கடமை. அதாவது ஜகாத்தை பொறுத்த வகையிலே தனவந்தர்கள், வசதி வாய்ப்பை பெற்றவர்கள், நிசாப் என்ற ஜகாத்தை கொடுக்கக்கூடிய அளவை தாண்டியவர்களுக்கு தான் கடமை. ஆனால் சதக்காவை பொறுத்த வகையிலே அதாவது யாருக்கும் கொடுக்கலாம், யாருக்கும்னா எந்த நபரும் சதக்காவுடைய அமல மற்றவருக்கு செய்யலாம், கொடுக்கலாம். குளிந்த உடுப்பையோ, பாவித்த உடுப்பையோ, அல்லது புது உடுப்பையோ, அல்லது முடியமான வகை அசைகின்ற சொத்தோ, அசையாத சொத்தோ, அல்லது உணவாகவோ எது வேணுமானாலும் கொடுத்துக் கொள்ளலாம். நான்காவது வேறுபாடை பார்ப்போம் என்றால் எவ்வளவு கொடுக்க வேண்டும் என்ற ஒரு நிபந்தனை ஜக்காத்தில் இருக்கிறது. அது அல்லாஹ் போட்டு தந்த கணக்கு, அந்த கணக்கு எங்களுக்கு மாத்த இயலாம். சதக்காவை பொறுத்த வகையில கண்ணியமானவர்களே, நாங்க நினைச்சு கொடுக்கிற கணக்கு தான் இது. அடியார்கள் நினைச்சு கொடுக்கிற கணக்கு சதக்கா ஜகாத் என்பது அல்லாஹ் போட்டு தந்த, அல்லாஹ்வின் அழைவன் அவர்கள் மூலமாக சொல்லி தந்த ஜகாத், அந்த தொகை தான் நாங்கள் கொடுக்க வேண்டும். அதே போன்று கண்ணியமானவர்களே, இன்னும் ஒரு விடயத்தை பார்ப்போம் என்றால் குறிப்பிட்ட எட்டு கூட்டத்தாருக்கு தான் ஜகாத் கொடுக்க முடியும். குறிப்பிட்ட எட்டு கூட்டத்துக்குள்ளே இருந்தால்தான் அவர்கள் ஜகாத்தை பெற முடியும். எனவே சதக்காவை பொறுத்த வகையில் யாருக்கும் கொடுக்கலாம், தன்னுடைய அதாவது தன்னுடைய தகப்பனுக்கும் மகன் கொடுக்கலாம், முஸ்லீம்களுக்கும் கொடுக்கலாம், முஸ்லீம் அல்லாதவர்களுக்கும் கொடுக்கலாம், குடும்பத்துக்கும் கொடுக்கலாம், வசதி உள்ளவர் வசதி இல்லை என்று வேறுபாடு கிடையாது, யாருக்கும் கொடுக்கலாம். அதே போன்று இன்னும் ஒரு வேறுபாடை பார்ப்போம் என்றால் கண்ணியமானவர்களே, குறிப்பிட்ட காலங்களில் ஜகாத்தை பொறுத்த வகையிலே அது இரண்டு வகைப்படும். கொடுக்கின்ற அந்த முறை வியாபார பொருட்கள், பணம், சேமிப்பு வகைகளிலே வருடம் பூர்த்தியாக வேண்டும் என்ற ஒரு நிபந்தனை இருக்கிறது. கனி பொருட்கள், விவசாய பொருட்கள், அது இந்த அசாதிகை எப்ப அறுவடை செய்கிறோமோ, சிறுபோகம், பெரும்போகம், அல்லது வருடத்தில் இரண்டு போகம் அல்லது மூன்று போகம், இதற்கு நாங்கள் ஜகாத்தை கொடுத்துக் கொள்கிறோம். எனவே கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த கொடுக்க வேண்டிய காலம் ஒன்றிருக்கிறது. சதக்காவை கொடுத்த வகையிலே எல்லா காலம், இப்ப நம்ம சதக்கா ஒன்று கொடுத்தோம், ஐந்து நிமிஷம் இன்னொரு சதக்கா கொடுக்க ஆசை வருகிறதா தாராளமாக கொடுக்கலாம். இன்னும் ஒரு வேறுபாடு, சதக்கா யாரெல்லாம் கொடுக்கையிலேயோ அதிகாரங்களை பயன்படுத்தி அவங்களுக்கு அந்த பணத்தை பறித்து எடுக்க இயலாது. ஆனா யாரெல்லாம் ஜகாத்து கொடுக்கையிலேயோ இஸ்லாமிய ஆட்சி இருந்தால் அவர்கள் அதை பறித்தெடுக்கலாம். அந்த அளவு இஸ்லாம் ஜகாத் என்ற கடமைக்கு அந்த அளவு முக்கியத்துவம் இருக்கிறது. எனவே அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த ஜகாத் என்ற கடமை இது இந்திய சமூகத்திலே நாம் யாருக்கு கொடுக்க வேண்டும் என்பதையும் குர்ஆன் பேசியிருக்கிறார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பரிசுத்த அல் குர்ஆனிலே சூரத்துல் தௌபா, சூரத்துத் தௌபாவிலே அல்லாஹ் எட்டு கூட்டத்தாரை சொல்கிறான். إنما الصدقات للفقراء والمساكين والعاملين عليها. நிச்சயமாக ஜகாத் என்னும் இந்த தானங்கள் புகராக்கள், முதலாவது கொடுக்கப்பட வேண்டியவர்கள் புகராக்கள், வெக்கம் சுய மரியாதை காரணமாக உதவி கேட்காமல் தனது வருமானத்துக்குள்ளேயே வாழ முயற்சிப்பவர்கள் சமூகத்திலே நிறைய மக்கள் இருப்பார்கள். என்னுடைய கௌரவம் என்ன, என்னுடைய குடும்பத்துடைய கௌரவம் என்ன, தலை நிமிர்ந்து வாழ்ந்த ஒருவனே திடீர்னு நான் உற்சாகிட்டேன், இப்ப யார்ட்டையாவது போய் கேட்கலுமான், இப்படி தன்னுடைய வறுமையை வெளியிலே சொல்ல முடியாமல் அடக்கிக் கொண்டு வாழக்கூடியவர்கள் இவர்கள் தான் புகராக்கள். இவர்களை தேடி இனங்கண்டு கொடுப்பது அந்த பொறுப்புதாரிகள் ஜகாத் கமிட்டிகளுடைய கடமையாக இருக்கிறார். இரண்டாவது மிஸ்கீன்கள், அதாவது மிகவும் வறுமையில் வாழ்பவர்கள். அடுத்ததாக அந்த ஜகாத்தை நிர்வகிப்பவர்கள், இன்றைய காலத்தை பொறுத்த வகையில நிர்வாகம் அந்தந்த ஊர்களில் தெரிவு செய்வாங்க. அறிஞர்கள் பல கருத்துக்களை பேசியிருந்தாலும் வலுவான ஒரு கருத்து, ஒரு பிரதிநிதி முஸ்லீம் ஒரு ஆட்சிக்கு கீழே அந்த ஆட்சியாளருடைய பிரதிநிதி மூலமாக அவர்கள் நியமிக்கப்பட்டால் அவர்களுக்கு ஒரு ஊதியத்தை எடுத்துக் கொள்ளலாம், அதுவும் அவருடைய சிரமத்துக்கு ஏற்ப மாத்திரம்தான். அவர்கள் அந்த ஜகாத் கமிட்டியில் இருக்கிறார் என்பதற்காக வேண்டி அதை கொண்டு அவர்களால் வாழ முடியாது. அவருடைய சிரமத்துக்காக வேண்டி சிறியதொரு தொகையை அவர்கள் எடுத்துக் கொள்ளலாம். அடுத்ததாக கண்ணியமானவர்களே, அதாவது மன இணக்கம் ஏற்பட்டுக் கொண்டிருப்பவர்கள், அவர்கள் தீய செயல்கள் அவர்கள் இங்கு தடுக்கப்படுவதற்காக இஸ்லாத்துக்குள்ளே அண்மையிலே நுழைந்தவர்கள் அல்லது இஸ்லாத்துக்குள்ளே வர இருப்பவர்கள் இவர்களுக்காக வேண்டி ஜகாத்திலே ஒரு பகுதியை நாங்கள் கொடுத்துக் கொள்ளலாம். ஐந்தாவது கூட்டமாக அல்லாஹ் சொல்லுகிறான், அடிமைகளை உரிமை இடுவதற்காக. அதே போன்று அடுத்ததாக அல்லாஹ் சொல்லுகிறான், அதாவது கடனாளிகள், ஆகமான விடயங்களை கடன் பட்டிருக்கிறார், வட்டி அடைச்ச கடன்பட்டவர்கள் கொடுக்கிறார், பொழுதுபோக்காக வியாபாரத்தில் ஒஸ்தானவங்களுக்கு கொடுக்கிறார், அதுவெல்லாம் ஆகமான ஒரு காரியத்துக்காக அவனை கடன் பட்டிருக்கிறார், நோயென்று வந்துச்சு அவர்களை குணமாக்கி கொள்ளையிலாது பல சேனல் பண்ணினார், இதற்காக வேண்டி சில கட்டங்கள் அவர் கடனாளியா மாறிவிட்டால் அல்லது ஹலாலான முறையில் தொழில் செய்தார், கம்பெனி மூடப்பட்டு விட்டது, 5-6 மாதம் தொழில் இல்லை, வீட்டில் இருக்கிறார், வேற யாரும் தொழிலும் கொடுக்க மாட்டாங்க, இவர் வறுமையான நிலைமையில் இருக்கிறார் என்றால் கண்ணியமானவர்களே, அவருக்கு அவர் ஒரு கடனாளி, அவருக்கு எங்களது ஜகாத்துல ஒரு பகுதியை கொடுக்கலாம். அதே போன்று அடுத்ததாக அல்லாஹ் சொல்லுகிறார், ஏழாவது கூட்டம், அல்லாஹ்வின் பாதையில் ஜிஹாத் செய்வோர். அடுத்ததாக வழிபோக்கர்கள். இப்படி அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா 8 கூட்டத்தை சொல்கிறான். சொல்லிவிட்டு அந்த இறுதியாக அந்த குர்ஆனுடைய ஆயத்திலே சொல்கிறான், இது அல்லாஹ்வுடனிருந்துள்ள பரலான ஒரு கட்டாயமான கடமை என்பதை அல்லாஹ் தெளிவுபடுத்துகின்றான். நிச்சயமாக அல்லாஹ் அலீம், அவன் அறிந்தவன், அவன் நுட்பமானவன் என்ற செய்தி அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். எனவே இந்த 8 கூட்டத்தாருக்கு தான் ஜகாத்தை நாங்கள் கொடுக்கவே இல்லை. எனவே எந்த கூட்டத்தாருக்கு, இந்த 8 கூட்டத்தாருக்கு ஜகாத்தை நாங்கள் கொடுக்கிறோம், எந்த கூட்டத்துக்கு நாங்கள் கொடுக்க கூடாது, கொடுக்க கூடாதவர்களையும் இஸ்லாம் குர்ஆன் ஹதீஸினூடாக எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறது. அதிலே முதலாவதாக பணக்காரர், அவர்களது பிள்ளைகள், அவர்களின் செலவின் கீழ் உள்ளவர்கள், இவர்களுக்கு ஜகாத்து கொடுக்க இயலாது. பணக்காரர்கள், பணக்காரர்களின் பிள்ளைகள், அவர்களின் செலவுக்கு கீழே இருக்கக்கூடியவர்கள், இவர்களுக்கு ஜகாத்து கொடுக்க இயலாது. இரண்டாவது, பெற்றோர் தன் மனைவி பிள்ளை, ஒரு செல்வந்தர் இருக்கிறார், அந்த செல்வந்தருக்கு ஜகாத்து கடமையாகிறது, அவர் தன்னுடைய பிள்ளைக்கு ஜகாத்தை கொடுக்க இயலாது, தன்னுடைய பெற்றோருக்கு கொடுக்க இயலாது, தன்னோடு இருக்கக்கூடிய அந்த மனைவிக்கு கொடுக்க இயலாது. மூன்றாவதாக கண்ணியமானவர்களே, உழைக்க சக்தி இருந்தும் தர்ம பணத்தில் வாழ முயற்சிப்பவர்கள், இவர்களுக்கும் ஜகாத்து கொடுக்கலாம். இன்னைக்கு சமூகத்துல நிறைய பேர் இருக்கிறார்கள், நோன்பு வந்துட்டா தெரியும் நிச்சயமாக எனக்கு கிடைக்கும், மக்கள் எல்லாருக்கும் வருவாங்க என்று சொல்லி எதிர்பார்த்து கொண்டு இருப்பாரே, கொடுப்பவர்கள் கொடுத்து கொண்டுதான் இருக்கிறார்கள், எடுப்பவர்கள் எடுத்துக்கொண்டுதான் இருக்கிறார்கள். எனவே கண்ணியமானவர்களே, இதெல்லாம் எதனால ஏற்படுகிறது என்பதை நான் பின்னால விளங்கப்படுத்துகிறேன். எனவே இப்படியாக நினைப்பவர்கள், தர்ம பணத்திலே வாழ நினைப்பவர்களுக்கு ஜகாத்து கொடுக்க இயலாது. அடுத்ததாக அடிமைகள், அடுத்ததாக பனூ முத்தலிப், பனூ ஹாஷிம் போன்ற கோத்திரங்கள். அதே போன்று அடுத்ததாக முஸ்லீம் அல்லாதவர்கள், நாத்தியர்கள், மதம் மாறியவர்கள், இவர்களுக்கு ஜகாத்து கொடுக்க இயலாது. இப்படி சுருக்கமான சில விடயங்களை நான் நினைவுபடுத்தினேன். எனவே அடுத்த விடயங்களுக்கு நாங்கள் போவோம். அடுத்த மிக முக்கியமான விடயம், கூட்டாக கொடுப்பதற்கும் தனிமையிலே கொடுப்பதற்கும் ஏராளமான வேறுபாடுகள் இருக்கு. எனவே இன்னைக்கு சமூகத்துல எங்களுடைய எல்லா கடமைகளையும் பொறுத்தவர்களையும் அது கூட்டு கடமையை வலியுறுத்துகின்ற மார்க்கம் இஸ்லாம். ஹஜ்ஜாக எடுத்துக்கொண்டாலும், நாங்கள் தொழுகை எடுத்துக்கொண்டாலும், எந்த விடயத்தை எடுத்துக்கொள்ள அது கூட்டு கடமை, அது கூட்டாக செய்யக்கூடிய கடமை. முஸ்லீம் என்றோ நாம் தனித்து வாழ முடியாதவன், நாம் சமூகமாக வாழ வேண்டும், அவன் குடும்பமாக வாழ வேண்டும், பருவாயில் அடைந்து விட்டால் அவன் திருமணம் முடித்து குடும்பமாக இருக்க வேண்டும் என்பதை பரிசுத்தாக குர்ஆன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஹதீஸ்களை தெளிவுபடுத்துகிறது. எனவே ஜகாத் என்பதும் தனிமையில் நாங்கள் இந்த அந்த விவாதத்தை செய்தாலும் இதனுடைய உண்மையான முறை இதை கூட்டாக செய்வதுதான் என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். பரிசுத்த அல்லாஹ் குர்ஆனில் கூறல்லா 8 சாராலில் 1 சாரால் அதை வசூலிப்பவர் என்று கூட பயன்படுத்தியிருக்கிறார். எனவே ஜகாத்தை வசூலிப்பவர்கள் ஒவ்வொரு ஊரிலும் இருக்க வேண்டும் என்று செய்தி அல்லாஹ் பரிசுத்த அல்லாஹ் குர்ஆனில் விளங்கப்படுத்தியிருக்கிறான். எனவே இந்த தனியாக கொடுப்பதற்கும் நாங்கள் கூட்டாக ஒரு கமிட்டியாக நியமிக்கப்பட்டு அதனூடாக இந்த கடமை நிறைவேற்றுவதற்குள்ள வேறுபாடுகளை பார்ப்போம் என்றால் கண்ணியமானவர்களே, அதாவது தனிமையில் கொடுப்பவர்கள் குறிப்பிட்ட சிலர்களுக்கு தான் கொடுப்பார்கள். வருடா வருடம் குறிப்பிட்ட கொஞ்சம் பேர் தான் அவங்களோட லிஸ்ட்ல இருக்கு. அவங்க எதுக்கு கொடுக்குறாங்க? நாங்க இதை கொடுத்துட்டோம் என்பதற்காக வேண்டி அவர்கள் கொடுக்கிறார்கள். ஆனால் கமிட்டி அப்படி செய்யாது. ஒரு நிர்வாகம் இருந்தால் ஒரு சாதாரணத்துக்கு கொடுத்தால் அவங்களை பார்த்து கொண்டே இருப்பார்கள். என்ன செய்கிறார்கள், அடுத்த வருஷம் தருகிறார்களா, இவருடைய நிலைமை என்ன, கொடுத்ததை விட மீளம் கீழே போயிட்டாரா என்ன நிலைமையை அவர்கள் பார்த்து கொண்டு இருப்பார்கள். எனவே குறிப்பிட்ட சிலருக்கு தான் அவர்கள் கொடுப்பார்கள். ஆனால் கூட்டாக இருந்தால் எந்த மூலமுடுக்கில ஏழை இருந்தாலும் தரவுகள் அடிப்படையிலே இந்த கணனி யுகத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கணனி அந்த தொழில்நுட்ப முறையினூடாக மிக மிக தகுதியானவர்கள். உங்களுக்கு குழாய் கிணறு இருக்கிறதா, அல்லது அதாவது உங்களுக்கு டொய்லெட் இருக்கிறதா, அடிப்படை தேவை வீடு இருக்கிறதா, எல்லா விடயங்களையும் கேட்டு வாடகை வீட்டிலே அளிக்கிறேன் எல்லா விடயங்களையும் கேட்டு அதுக்கு பின்னால மிக மிக தகுதியானவர்களை அடையாளப்படுத்தப்படுகின்ற போதுதான் அவர்கள் அங்கே அந்த ஜகாத்துக்குரியவர்களாக மாறுவார்கள். அவர்களுக்கு தான் கமிட்டியா இருக்கின்ற போது அவர்கள் கொடுப்பார்கள். அடுத்ததாக கண்ணியமாக இன்னொரு வேறுபாடை நாம் பார்ப்போம் என்றால், நல ஒன்றை வாங்குவோரின் மரியாதை குறைகிறது. மரியாதை அப்படியே குறைக்கப்படுகிறது. உதாரணமாக ஒரு தனவந்தர் தன்னுடைய ரக்காத்து பணத்தை கொண்டு ஒருவருக்கு கொடுத்துட்டு வருகிறார் ஊரிலே, அவருக்கு முன்னால் இவர் அடிமையாகிறார். அவர் ஒரு விடயத்தை பேசினால் அதுக்கு மீறி அவர் அநியாயம் ஒன்றை செய்தாலும் அந்த அநியாயத்துக்கு எதிராக மீதியான முறையில் குரல் கொடுக்க முடியாது. ஏனென்றால் அவருடைய பணத்தை வாங்கிய காரணத்தால். எனவே மரியாதை பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால், ஏழை எளிய மக்களுடைய அந்த கௌரவம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால் இந்த அமல் கூட்டான செய்யப்பட வேண்டும். அடுத்ததாக கண்ணியமானவர்களை, சில தவறுகள் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. தனியாக கொடுக்க போனா இன்னைக்கு அதை நாங்கள் எப்படி கொடுக்குற, எதுல கொடுக்குற, எப்படி கொண்டு கொடுக்குற, கணக்கு பார்த்து கொடுக்குறோமா இல்லையா என்பதில் நிறைய பிரச்சனை இருக்கு. எனவே கண்ணியமானவர்களே, இதனுடைய கணக்கு வழக்குகளை கூட, இதனுடைய வருடங்களை கூட கண்ணியமானவர்களே, அரபு வருடத்தை வச்சுதான், நம்முடைய இந்தாவா இருக்கட்டும், ஹஜ்ஜுடைய கடமைகளாக இருக்கட்டும், ஹஜ்ஜு பெண்ணாளா இருக்கட்டும், நோம்பு பெண்ணாளா இருக்கட்டும், எல்லா விவகாரங்களையும் நாங்கள் இஸ்லாமிய கலண்டர் ஹிஜ்ரி ஆண்டை வைத்துதான் திறந்துகின்றோம், முடிக்கின்றோம். எனவே அதே போன்று இந்த ஜகாத் என்ற கடமையும் ஒரு மனிதன் தொழில் ஆரம்பிக்கின்ற போது அந்த இஸ்லாமிய கணக்கு பிரகாரம் முஹர்ரம் பத்தாம் தேதி பத்தாம் திரை ஆரம்பித்தால் அடுத்த முஹர்ரம் பத்தாம் திரை தான் அவர் கணக்கு அந்த ஜகாத்தை கொடுக்க வேண்டும். எனவே தொழில் ஸ்தாபனத்துக்குரிய சட்டம் அப்படியாக இருக்கிறது. அடுத்த கண்ணியமானவர்களை இன்னொரு வேறுபாடை பார்ப்போம் என்றால், பொருள்கள் சில வேலை நட்டம் ஏற்படுகிறது. உதாரணமாக ஒரு மனிதர் ஜக்காத்து கொடுப்பதாக இருந்தால் அவர் என்ன செய்வார், சில பொருளாதாரங்கள் கொடுப்பார், அதை மொத்தமாக சிலர் பணமாக ஆக்குவதற்கு என்ன செய்வார்கள், அதை ஒரு இடத்திலே கொண்டு கொடுக்கின்ற போது அதை ஒரு சிறிய தொகை தான் எடுப்பார்கள். ஆனால் மொத்தமாக இருக்கின்ற போது பல தொழில் ஸ்தாபனங்களோடு பேசி நல்ல ஒரு விலைக்கு அதை கொடுத்து சமூகத்துக்கு இன்னும் அதனுடைய பணத்தை பெருகிக் கொள்ளலாம், அதிகமாக்கிக் கொள்ளலாம். அடுத்ததாக கண்ணியமானவர்களே, தனிமையில கொடுப்பவருடைய நோக்கம் ஒரு குறுகிய நோக்கம் தான். அவங்களோட நோக்கம், நாங்க எங்கட கடமையை நிறைவேற்றிட்டோம், நான் அஞ்சு பேருக்கு ஜக்காத்து கொடுத்துட்டேன் அப்படித்தான் அவன் நினைப்பார்கள். ஆனால் ஒரு சொசைட்டியாக ஒரு கமிட்டியாக இருந்தால் அவருடைய நோக்கம் அப்படி இல்லை, அது தூர நோக்கத்தோடு அவர்கள் செய்யப்படுவார்கள். எனவே அந்த தூர நோக்கத்தோடு செய்யப்படக்கூடியவர்கள் அங்கே உளமாக்கி இருப்பார்கள், ஆசிரியர் இருப்பார்கள், தனவந்தர்கள் ஜக்காத்தை கொடுக்கக்கூடியவர்கள் நட்டமைப்பில் இருப்பார்கள், வழிகாட்டக்கூடிய சமூகத்திலே புறப்படியமானவர்கள், அரச மட்டத்திலே புறப்படியமானவர் இருப்பார்கள். எனவே அதை நல்ல முறையில் செய்வதற்கு அது உதவியாக இருக்கும். அங்கே குறுகிய நோக்கம் கிடையாது, அங்கே ஒரு பெரிய நோக்கம். இன்று ஜக்காத்தை கொடுத்து அதை எடுக்கக்கூடியவர் ஐந்து வருடத்தில் அவர் எங்களுக்கு ஜக்காத்து தருவார், இதுதான் என்னுடைய நோக்கமாக இருக்கிறோம். எனவே இந்த கமிட்டி இல்லாவிட்டாலும் வருங்காலங்கள் அமையக்கூடிய கமிட்டி, இந்த கமிட்டி என்ன அவங்களுக்கு சொல்லுவார்கள், நாங்கள் இவங்களுக்கு ஜக்காத்து கொடுத்துக்கிறோம், இந்த லிஸ்டி இதை அமானிதமா பாதுகாத்துக் கொள்ளுங்க, இதை பப்ளிக் பண்றதுக்கு அல்ல, இவங்க என்ன செய்யறாங்க என்பதை பார்த்துக் கொள்ளுங்க, அடுத்தடுத்த காலங்கள்ல இவங்க இவங்களோட லிஸ்ட் தான் பெண்டில் இருக்குது, இவங்களுக்கு தான் போய் சேரணும் என்ற விஷயங்களை அவங்கள் முன்மொழிந்து விட்டு போவார்கள். அதுக்கு பின்னால் அடுத்த நிர்வாகிகள் அதை அழகாக செய்வார்கள். எனவே அதான் அல்லாஹ் நடிகர்களே, உங்களை ஊரை பொறுத்தவரை மாஷா அல்லாஹ் இதுக்கு முன்னால் இந்த கமிட்டி இயங்கி இருக்கிறது, ஆனால் சில சில தடங்களால் அப்படியே விடுபட்டிருக்கு. மீண்டும் இஷால ஆரம்பிப்பதற்குரிய மசூராக்கள் செய்யப்பட்டு இன்று ஆரம்பிப்பதாக ஒரு தகவல் கிடைத்திருக்கிறது. மாஷா அல்லாஹ் சந்தோஷம், அவசரமாக ஆரம்பி நிச்சயமாக அல்லாஹ்வுடைய ஊருக்கு வரக்கத்தை தருவான். அதனூடாக நிறைய மக்களை எங்களுக்கு வாழ வைக்கலாம். வறுமையில உள்ளவர்களுடைய வறுமையை நீக்கி அவங்களுக்கு நல்ல ஒரு வழி எங்களால் சொல்லிக் கொடுக்கலாம். அடுத்ததாக கண்ணியமானவர்களே, சிலருக்கு பலரிடம் இது கிடைக்கும், இன்னும் சிலருக்கு யாரிடம் இது கிடைக்கும். கொடுபட வேண்டியவர்களுக்கு கொடுபடாது, கொடுக்க கூடாதவர்களுக்கு சிலவல கொடுப்பட்டிருக்கு. ஜக்காத்து கித்ர் லிஸ்ட போல எல்லா ஊர்களையும் ஜக்காத்து கித்ர் லிஸ்ட் ஒன்று பள்ளியிலையும் வச்சிருப்பாங்க. அது பத்து வருஷத்துக்கு அஞ்சு வருஷத்துக்கு முன்னால போட்ட லிஸ்ட், யாராவது வந்து கேட்டா, அதாவது கொரோனா பீரியட்ல ஏதாவது ஒரு தனவந்தர் உதவி பண்ண போறாங்கன்னு கேட்டா அந்த லிஸ்டத்தை நான் கொடுக்குறேன். கண்ணியமானவர்களே, ஒவ்வொரு ஊர்களையும் மூணு தராதரங்கள், மிகப்பெரிய தனவந்தர்கள் அடிப்படையிலே உள்ளவர்கள், சாதாரண நடுத்தரத்திலே உள்ளவர்கள், பரம ஏழைகள் இந்த மூணு லிஸ்டும் எல்லா ஊர்களையும் பொதுவாக தரப்படுத்தப்பட்டிருந்தால் தான் வருங்காலங்கள் எங்கள ஊர்கள் ஏதாவது அசௌகரியம் ஏற்பட்டால் அந்த நிலைமையிலே அந்த இடத்தை செய்து கொள்வதற்கு மிகவும் இலகுவாக இருக்கும். அப்படி இல்லை என்றால் அந்த கட்டங்களிலே மிக முக்கியமாக வெளியிலிருந்து வரக்கூடியவர்கள் எங்களை நல்ல நோக்க வச்சு தரக்கூடிய அந்த செல்வம் அந்த பணம் தகுதி இல்லாதவர்கள் சில வேலை போனால் அதற்கு குற்றம் அந்த பொறுப்புதாரிகள் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. எனவே கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மிக சுருக்கமாக இந்த கூட்டு ஜகாத்துடைய நலவுகளை நான் உங்களுக்கு விளங்கப்படுத்தினேன். எனவே ஜகாத் கொடுக்கின்ற முறைகளை சுருக்கமாக பார்ப்போம். கிட்டத்தட்ட ஒரு மனிதனுடைய பொருளாதாரம் ஒரு வருடம் வியாபாரமா இருந்தா, அதாவது சேமிப்பில் உள்ள பணங்களா இருந்தா, நகநட்டுகளா இருந்தா, அவைகள் ஒரு வருடம் பூர்த்தியானதுக்கு பின்னால் அதனுடைய அதாவது சேமிப்பு கிட்டத்தட்ட 85 கிராம் தங்கத்தின் பெருமானம் இருந்தால் கிட்டத்தட்ட 10 லட்சத்தை தாண்டக்கூடிய ஒரு அளவு வரும். அந்த அளவு இருந்தால் அவர் ஜக்காத்து கொடுக்க வேண்டும். இனி அன்பானவர்களே, அவர் எப்படி ஜக்காத்து கொடுக்க வேண்டும்? 1/4 அவருக்கு இருக்கின்ற அந்த முழு செல்வத்தை, உதாரணமாக 20 லட்சம் அவருக்கு இருக்குது என்றால், 20 லட்சத்துக்கு ஜகாத் அந்த 20 லட்சத்தை 10 ஆல் பிரிப்போம். 10 ஆல் பிரித்தால் 2 லட்சம், 2 லட்சத்தை 4 ஆல் பிரித்தால் எவ்வளவு? 50,000 ரூபாய். அப்ப 20 லட்சம் இருந்தா 50,000 கொடுத்துட்டால் கண்ணியமானவர்களே 19,50,000 ரூபாய் எங்களோட பரிசுத்தம். அது வெள்ளத்தால் அடிபட்டு போகாது, அது கல்லன் வந்து திருடிட்டு போக மாட்டான். இந்த செல்வத்துடன் நாங்க மௌத்தா போனாலும் இந்த செல்வம் மறுமையில் எங்களுக்கு 19 லட்சம் வந்து சேரும். எனவே கண்ணியமானவர்களே, அந்த 50,000 ரூபாய் அதுல கலந்து இருந்துச்சேன்டா, நாளைய மறுமையினால நாங்க அல்லாஹ்ட்ட மாட்டிக் கொள்வோம். சூரத்து தௌபாவுல அல்லாஹ் எப்படி ஜகாத்து கொடுக்க வேண்டிய 8 கூட்டத்தை பேசியிருக்கிறானோ, அதே போல ஜகாத் என்ற கடமை யாரெல்லாம் நிறைவேற்ற இல்லையோ, அந்த ஜகாத் அந்த பொருளாதாரம், அந்த ஜகாத் கொடுப்பதால் அந்த சொத்து அந்த பொருளாதாரம் நாளைய கியாமத்துறையினாலே அவனுக்கு எதிராக சாட்டப்படும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸ் புகாரிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. யகூனு கன்சு அஹதிகு யௌமல் கியாமத்தி சுஜாஅன் அக்ரா. எந்த ஒரு மனிதன் உலகத்தில் ஜக்காத்து கொடுக்காம வாழ்ந்தாலும், ஏழை எளிய மக்களை வாழ வைக்காத சொத்து, மற்றவர்களுக்கு பயன் தராத சொத்து, இந்த சொத்தை நாளைய கயாமத்துடைய நாளையில அல்லாஹ் விஷமுள்ள ஒரு பாம்பாக மாற்றுவான். அந்த பாம்பு அவனோடு பேசும். அந்த பாம்பு அங்க மறுமையில பாம்பு இந்த உலகத்தில் அவனுடைய செல்வம். அந்த பாம்பு அவனோட பேசும். நான் தான் நம்முடைய பொக்கிஷம். ஏழை எளிய மக்களுக்கு கொடுக்காமல் பதிக்க வைத்த சொத்து, மற்றவர்களுடைய கண்களை துடைக்காத சொத்து, ஒரு ஏழை வீட்டுக்கு வந்தால் முகத்தை திருப்பிக் கொண்ட சொத்து இதுதான் என்று நாளைய மறுமையினாலே மிகப்பெரிய விஷமுள்ள ஒரு பாம்பாக மாற்றி அவனுக்கு அந்த பாம்பு தண்டனையை கொடுத்து கொண்டே இருக்கும் என்ற செய்தியை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டார்கள். அதே போன்று சூரத்து தௌபாவிலே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். சூரத்து தௌபா 35வது ஆயத்திலே அல்லாஹ் சொல்கிறான். 60வது ஆயத்திலே அந்த ஜக்காத்தை பெறக்கூடியவரை பற்றி சொல்வதை போல 35வது ஆயத்திலே அல்லாஹ் சொல்கிறான், ஜக்காத்து கொடுப்பதாக சுத்தப்படுத்தப்படாத அந்த பொருளாதார நாளைய கியாமத்துக்கு நாளைய அதுக்கு என்ன நடக்கும்? யௌமயுமா அலைஹா பீநாரி ஜஹன்னம். நாளைய கியாமத்துரிய நாளையிலே யாருடைய பொருளாதாரங்கள்ல ஜக்காத்து கொடுப்படையிலேயோ அந்த பொருளாதாரத்தை அல்லாஹ் சூடாக்கி ஜஹன்னம் என்ற நரகத்திலே அந்த மனிதனை நுழைவித்து அவனுக்கு சூடேற்றப்படும். பதுகுவா பிஹா ஜிபாஹும் வ ஜுனூபுஹும் வ ஸுஹூருஹும். அல்லாஹ் சொல்லுகிறான், அவருடைய நெற்றி, விழாப்புறம், முதுகு எல்லா இடங்களிலும் சூடேற்றப்படும். இந்த உடம்பால சம்பாதிச்ச அந்த செல்வம் அப்படியே அவனுக்கு எதிராக மாற்றப்பட்டு நாளை கேமத்துடைய நாள் அல்லாஹ் சொல்லுவான், இதுதான் உன்னுடைய செல்லம், நீ பதுக்கி வைத்த சொத்து இதுதான் என்று சொல்லி இதனூடாக இதோ உடைய தண்டனையை அனுபவி என்று அல்லாஹ் தண்டனையாக அந்த பொருளை சாட்டி விடுவான். எனவே கண்ணியமான அல்லாஹ் நிலையர்களே, கொஞ்சம் தொகை தான் நாங்கள் ஜக்காத்து கொடுக்கிறோம். எங்களுக்குள்ள தொகை அதிகம், அல்லாஹ் கொடுக்க வேண்டிய நாங்கள் ஜக்காத் மிகவும் குறைவான பகுதி. அதை கொடுத்து கொண்டா அல்லாஹ் எங்களை பொருளாதாரங்களை பாதுகாப்பான். யாருடைய பொருளாதாரங்களை ஜக்காத்து கொடுக்கட இல்லையோ அல்லாஹ் அந்த மூலதனத்தையும் சேர்த்து கொண்டு போயிட்டு விடுவான். எனவே இந்த சில விடயங்களை நான் நினைவுபடுத்தினேன். ஜக்காத்து கணக்கு பார்க்கின்ற முறையை சுருக்கமாக பார்ப்போம். நேரமும் முடியக்கூடிய தருவாய் இருக்கிறது. ஜக்காத் விதியாகும் பொருட்கள் 2 வகைப்படுகிறது. 1 வருடம் பூர்த்தியாக வேண்டும் என்ற நிபந்தனைக்கு உட்பட்டவை, உதாரணமாக பணம், வியாபார பொருட்கள். வியாபார பொருட்கள் சொல்லுவது நிறைய வரும், அவைகள் நான் பிரிக்கவில்லை. பண வியாபார பொருட்கள் இதற்கு வருடம் பூர்த்தியாக வேண்டும் என்ற நிபந்தனை இருக்கிறது. அதுக்கு ஒரு வருடம் பூர்த்தியானால் தான் ஜக்காத்து கொடுக்க வேண்டும். இன்னொரு விடயம் இருக்கிறது, வருடம் பூர்த்தியாக வேண்டும் என்ற நிபந்தனைக்கு உட்படாதவை அதுதான், அதாவது விவசாய பொருட்கள், கனிப்பொருட்கள். இவைகள் அந்தந்த காலத்தில் அறுவடை செய்கின்ற போது அதற்குரிய கணக்கை நாங்கள் பார்த்துக் கொள்ளலாம். வியாபார பொருட்களை பொறுத்த வகையில் இவற்றின் பெறுமதியை அப்போதைய சந்தை விலை, அதாவது ஹோல்சேலாக, ஒரு மனிதனிடத்திலே 50 லட்சம் பணம் இருக்குது, 50 லட்சத்துடைய பொருளாதாரமுடைய கடையில் இருக்கிறது என்றால் அந்த 50 லட்சத்தை ஹோல்சேலாக மொத்தமாக ஒருவருக்கு இன்றைய மதிப்பீட்டிலே எவ்வளவு கொடுக்கலாம் என்பதைத்தான் அவர் கணக்கு பார்க்க வேண்டும். அதே போன்று தர வேண்டிய வரவேண்டிய கடனை சொத்தோடு கூட்டி கொடுக்க வேண்டிய கடனை கழித்து மொத்த கையிருப்பு 85 கிராம் தங்கத்தின் பெருமான அளவை விட கூடுதலாக இருந்தால் அவர் ஜக்காத்து கொடுக்க வேண்டும். அப்படி என்றால் அதாவது கடனை பொறுத்த வகையிலே இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய இமாம் கடனை இரண்டாக பிரிப்பார். ஒன்றோ நம்பகமான கடன், இன்னொன்று நம்பகம் இல்லாத கடன். உதாரணமாக ஒருத்தருக்கு நாங்கள் ஒரு மாதம் டேட் வச்சு 10 லட்சம் பணத்தை கொடுக்குறோம், ஒரு மாதம் டேட், ஒரு கிழமையில அந்த பணம் எங்களுக்கு தேவைப்படுகிறது. அப்ப இன்றைக்கு நாங்க வெள்ளிக்கிழமை, போன வெள்ளிக்கிழமை கொடுத்தோம், இன்னும் 3 கிழமை எங்களுக்கு இருக்கலாது, இந்த வெள்ளிக்கிழமை வந்துட்டு வார வெள்ளிக்கிழமை 15 நாள் எங்களுக்கு தேவை, இன்றைக்கு போய் ஞாபகப்படுத்துறோம் அந்த 10 லட்சத்தை எனக்கு வார வெள்ளிக்கிழமை எடுக்கலுமாண்டு. கண்ணியமானவர்களே, அவர் அந்த வெள்ளிக்கிழமைக்கு உள்ள பணத்தை கொடுக்குறாருந்தா அது இவருட உள்ள பணம் தான், அதாவது நம்பகமான அறவிடக்கூடிய பணம் தான். இன்னும் சிலருக்கு கடன் கொடுத்திருப்போம் 25-30 லட்சம், இது கிடைக்காது, கேட்டு கேட்டு கேட்டா 5000 ரூபாய் 10000 ரூபாய் அப்படியே தருகிறார். கனிமானவர்களே, இந்த பணம் அதுக்குரிய ஜகாத் யாரு கையில வச்சிருக்கிறாரோ அவர் தான் கொடுக்கணும். அது வல்லண்டா எங்கட கைக்கு அது எப்ப கிடைக்குதோ அந்த வருடம் அதுக்கு கணக்கு பார்த்து கொடுத்து கொண்டால் அந்த கடனுடைய ஜகாத் முடிந்து வரும். எனவே நம்பகமான கடன், எங்களுக்கு திடீர்னு எடுத்துக்கொள்ளக்கூடிய கடன் அல்லது எங்களோட பேங்க்ல இருக்கக்கூடிய டிபாசிட், இதை எங்களோட கையில் இருப்பதாகத்தான் கணக்கு பார்க்க வேண்டும். எனவே அப்படி கணக்கு பார்த்தனுடைய ஜகாத்தை நாங்கள் கொடுக்க வேண்டும். அதே கூட்டு பங்கு வியாபாரம், வியாபாரத்தை பொறுத்த வகையிலே சிலர் தனியை செய்வார்கள், இன்னும் சில நானா தம்பி அல்லது சொந்தக்கார 2 பேர் 3 பேர் அல்லது வாப்பா மகன் இப்படி பலர் செய்வார்கள். எனவே வாப்பா மகன் என்று சொல்லிவிட்டால் மகன் திருமணம் முடிக்காமல் இருந்தால் வேற விடயம், திருமணம் முடித்து விட்டால் அங்கே 2 குடும்பமாக அங்கே கூட்டு வியாபாரம் மகமாறுகிறது. எங்கே அவர் இருவர் சேர்ந்து ஒருவர் ஜக்காத்து கொடுத்து விட்டால் கண்ணியமானவர்களே அந்த சந்தர்ப்பத்தில் ஒரு பிரச்சனை வருகிறது, 2 பேரும் ஜக்காத்து கொடுக்க வேண்டுமா, ஒருத்தர் கொடுக்க வேண்டுமா? எனவே இஸ்லாமிய சரியத்தில் அதுக்கு ஒரு வழிகாட்டு இருக்கிறது. இரண்டு, அதாவது கூட்டு வியாபாரத்தை பொறுத்தவர்களே 2 கருத்துக்கள் சொல்லப்படுகிறது. ஒன்று வந்து, அதாவது பங்காளர்கள் ஒவ்வொருவரும் பங்கு நிசாபை அடைய வேண்டும் என்று ஒரு கருத்து சொல்லப்படுகிறது. அது இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அதே போல இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி போன்றவர்கள் இந்த கருத்தை சொல்கிறார்கள். ஆனால் மிகவும் வலுவான கருத்து இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர் சொல்லக்கூடிய கருத்து, பலருக்கு பொதுவான சொத்தை ஒருவரின் சொத்தாக கருதி, எங்களுடைய பொருளாதாரம் சுத்தமாக்கப்பட வேண்டியதற்காக வேண்டி பலருக்கு பொதுவான 2 பேரோ 3 பேரோ 4 பேரோ பார்ட்னராக இருந்தால் பரவாயில்லை, அந்த பார்ட்னர் இருக்கக்கூடிய தொழில் என்ற விடயத்திலே நாம் எல்லாம் ஒன்று, சொத்துடைய பங்குடையத்திலே நாம் எல்லாம் வேறு. எனவே அந்த சொத்தை ஒருவரை சொத்தாக கணக்கிட்டு அதற்குரிய ஜக்காத்தை கொடுத்து கொண்டால் அந்த பொருளாதாரத்துரிய ஜக்காத்தும் அங்கே பரிசுத்தமாக்கப்படுகிறது, ஜக்காத்து கொடுத்து பரிசுத்தமாக்கப்படுகிறது. அந்த வியாபாரத்துடைய உடையவர்கள், வியாபாரத்துக்கு சொந்தக்காராய் 2வரோ 3வரோ அவர்களும் சுத்தமாக்கப்படுகிறார் என்ற செய்தியை இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கிறார்கள். எனவே இது வலுவான கருத்தாக இருக்கிறது. எனவே பார்ட்னராக பிசினஸ் பண்ணக்கூடியவர்கள் இந்த கருத்தை பேணிக் கொள்ளுங்கள். அடுத்ததாக கடனுக்கான ஜகாத் நான் ஆரம்பத்தில் நினைவுபடுத்தினேன். மரணித்தவர் சொத்தில் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவருடைய பித்துக்களையுடைய நூக்களில் மிக முக்கியமான சில விடயங்கள் எழுதி வச்சிருக்கு. அதிலே மிக முக்கியமான ஒரு விடயம் தான், ஒரு மனிதன் ஜக்காத்து கொடுக்காமல் வாழ்ந்து விட்டால் கண்ணியமானவர்களே அவருடைய மௌத்துக்கு பின்னால முதலாவது அவருடைய கடன் அடைக்க முன்னால, அவருடைய வசியத்தை நிறைவேற்ற முன்னால, அவருடைய விடயங்களை செய்ய முன்னால முதலாவது அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமை இந்த ஜக்காத்தை முதலாவது கொடுக்கும். 5 வருடம் ஜக்காத் கொடுக்க இல்லையா, அதுக்கு கணக்கை பார்த்து கொடுக்கணும். அதுக்கு பின்னால்தான் மற்ற விடயங்களை செய்ய வேண்டும் என்ற செய்தியை அவர் சொல்லியிருக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த கருத்தை பல அறிஞர்கள் வலியுறுத்தியிருக்கிறார்கள். அதே போன்று வக்ஃப் செய்யப்பட்ட சொத்தை பொறுத்த வகையிலே பொதுவாக வக்ஃப் செய்யப்பட்ட சொத்தை இரண்டாக பிரிப்பார். பொதுவான வக்ஃப், தனி வக்ஃப் என்று. பொதுவான வக்ஃப் என்றால் மஸ்ஜித், மதரசா, பாடசாலை, இவைகளுக்கு வக்ஃப் செய்யப்பட்ட அந்த வக்ஃப் சொத்துகளுக்கு ஜகாத் கிடையாது. அதே போல தனிப்பட்டவர்களுக்கான வக்ஃப் இதிலே ஜகாத் அந்த யார் அதை பெற்றுக் கொண்டாரோ அது அவருக்கு உரித்தாகிறது. அவர் அதற்குரிய கணக்கை ஜகாத் கொடுக்கக்கூடிய கால அளவு நிசாபு தாண்டி இருந்தால் அவர்கள் அதை கொடுத்துக் கொள்ள வேண்டும். அதே போல கனியமானவர்களினுடைய பொருளாதாரத்துக்கு மிகப்பெரிய பாதுகாப்பு அல்லாஹ் வச்சிருக்கிறான். இது தெரியுமா? ஜகாத்தும் சதக்காவும் ஜக்காத்தும் சதக்காவை தவிர எங்களுடைய பொருளாதாரத்துக்கு மிகப்பெரிய பாதுகாப்பு இந்த உலகத்தில் நான் கண்டது கிடையாது. பொதுவான ஹதீஸும் அதைத்தான் சொல்லித் தருகிறார். கொடுங்கள் கிடைக்கும், அல்லாஹ்வுக்கு சுபஹானஹு தஆலா கொடுத்தால் நிச்சயமாக தருவான். எனவே கண்ணியமானவர்களே, யாருடைய பொருளாதாரங்களை ஜக்காத்து கொடுப்படையிலேயோ, அவர் மல்டி மில்லியனாக இருந்தாலும் லட்சாதிபதியாக இருந்தாலும் கண்ணியமானவர்களே, அவருடைய பொருளாதாரம் ஒரு பரம்பரையோடு அல்லாஹ் அழைச்சிருவான். தகப்பன் செஞ்ச தொழில் மகனுக்கு கிடைக்காது, மகன் பிச்சை வேண்டக்கூடிய நிலைமை, மகன் கடன் மற்றவர்களுக்கு அந்த ஜக்காத்தை பெறக்கூடிய நிலைமைக்கெல்லாம் மகனை மாத்திடுவான். தந்தையுடைய வாழ்க்கையில ஜக்காத் இல்லை, சதக்கா இல்லைன்னா அல்லாஹ் எங்களோட பொருளாதாரத்துல கண்ணியமானவர்களே பரக்கத்து தரமாட்டான். தர்மம் கொடுங்க, அது கிடைக்கும். இங்க மாத்திரமில்ல, மறுமையிலும் அது கிடைக்கும். கொடுத்தது மட்டுமில்ல, அதை விட கூடுதலாக கிடைக்கும் என்பதை அல்லாஹ் பரிசுத்தாக பரவாயில்லை சொல்கிறான். சொல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்களில் சொல்லி தந்திருக்கிறார்கள். எனவே எங்களுடைய பொருளாதாரத்தை பாதுகாக்க வேண்டுமா? அதிகமாக தர்மம் கொடுப்போம். எங்களுடைய நிசாபை விட குறைவாக இருக்கின்றவர்கள், எங்களுடைய பொருளாதாரங்கள் ஜகாத்து கொடுக்கக்கூடிய அளவுக்கு நிசாப் இல்லை என்றால் அவர்கள் தான தர்மம் அதிகமாக கொடுத்துக் கொள்கிறோம். ரமலானுடைய காலம் தர்மம் கொடுப்பதற்கு மிகவும் ஏற்றமான காலம். சொல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் வீசுகின்ற காட்டை விட வேகமாக தர்மம் கொடுப்பார்கள். எனவே அப்படி நாங்கள் தர்மத்தை கொடுத்துக் கொள்வோம். ஜகாத் நிசாபை தாண்டியவர்கள், ஜகாத்து கொடுக்கக்கூடியவருடைய அளவு தாண்டுவதற்கு நிசாப் எடுத்து அளவை பார்ப்பதற்கு நிசாப் எடுத்துடுவார்கள். அதை தாண்டி இருப்பவர்கள் ஜகாத்தை கொடுத்து அந்த பொருளாதாரத்தை, அந்த மூலதனத்தை, அந்த தொழிலை, அவருடைய பொருளாதாரத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அடுத்ததாக கண்ணியமானவர்களே, வாடகைக்கு விடப்படும் கட்டிடங்கள், வாகனங்கள் இவைகளுக்கான ஜகாத்தை பொறுத்த வகையிலே இவற்றுக்கான திருத்த செலவுகள், வரிகள் போன்றவற்றை கழித்த பின் வருமானமாக கிடைக்கும் வாடகை வருடத்திலே கணக்கு பார்க்கின்ற போது 85 கிராம் தங்கத்தின் பெருமானத்தை விட தாண்டி இருந்தால் அவர்கள் ஜகாத்து கொடுக்கவே. இது பொதுவாக வாடகைக்கு விடப்படக்கூடிய கட்டிடங்கள் அல்லது வேறவைகளுக்கான ஜக்காத்தாக இருக்கிறது. அடுத்ததாக கண்ணியமானவர்கள், எங்களுக்கு தெரியும், எங்களில் பல அரசு, அதாவது அரச தொழில் செய்யக்கூடியவர்கள் தனியார் தொழில் செய்யக்கூடியவர்கள் இவர்களுக்கும் ஜக்காத் இருக்கிறதா என்ற ஒரு கேள்வி உங்களுக்குள்ளே எழலாம். இஸ்லாம் அதற்கு ஒரு வழிகாட்டு தந்திருக்கு. அதாவது சம்பளம் பெறும் அரசு அல்லது தனியார் ஊழியர்களை பொறுத்த வகையிலே ஒரு வருட சம்பளத்தை கூட்டி அந்த வருட செலவு கடன் போக எஞ்சியது, அந்த வருடத்திலே எஞ்சியது 85 கிராம் தங்கத்தின் பெருமானத்தை விட அதிகமாக இருந்தால் அந்த அரச ஊழியர்களும் அந்த தனியார் துறை ஊழியர்களும் அந்த பொருளாதாரங்களே ஜகாத்தை கொடுத்துக் கொள்ள வேண்டும். அதுவும் அல்லாமல் மாதம் மாதம் எங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு பணம் வருகிறது 1,70,000, 80,000 இப்படியே வந்து போன வருஷம் வந்திருக்கிறது 25-30 லட்சம் அக்கௌண்ட் இருக்கின்றா. சில அரசிய ஊழியர்கள் மட்டுமல்ல சில தொழிலாளர்கள் இந்த ஜகாத் கொடுப்பது கிடையாது. அது எங்களுடைய சம்பளம் தானே, ஜக்காத்து கொடுப்பதா இருந்தால் தொழிலை செய்ய வேண்டும் என்ற ஒரு பிழையான கருத்தும் சிலர் மத்தியில் இருக்கிறது. எனவே அது எங்களுக்கு இருக்கக்கூடிய பணம் தான், இப்போது சம்பளம் கிடைத்து விடுகிறதோ அதுக்கு பின்னால் அது எங்களுக்குரிய பணம், அதை எங்களுக்கு தேவைப்பட்ட மாதிரி பயன்படுத்திக் கொள்ளலாம். எனவே அதுக்கப்புறம் அந்த பணத்துக்கு உறுத்தானவர்கள் நாங்கள் அதுக்குரிய ஜக்காத்தை நாங்கள் கணக்கு பார்த்து கண்டிப்பாக கொடுக்க வேண்டும். எனவே இப்படி இந்த ஜக்காத்துடைய கடமையை நாங்கள் கொடுத்துக் கொண்டால் நிச்சயமாக அல்லாஹ்வால் தந்திருக்கின்ற இந்த கடமையை நாங்கள் சரியான முறையில் நிறைவேற்றியவர்களாக கருதப்படுவோம். எனவே அன்பான அல்லாஹ்வின் நபியார்களே, இந்த ஜகாத் என்ற கடமையை சுருக்கமாக உங்களுக்கு நான் விரைவுபடுத்துகிறேன். எனவே இந்த கடமையை நல்ல முறையில் செய்வதற்கு உதவியாக இருக்கும். இந்த ஊரை பொறுத்தவரை மாஷாஅல்லாஹ் நல்ல அறிஞர்கள் இருக்கிறார், நல்ல உலமாக்கள் இருக்கிறார், நல்ல தனவர்கள் இருக்கிறார், எல்லா விடயங்களுக்கும் துணிந்து முன்னிட்டு செய்யக்கூடிய இருக்கிறார். எனவே அவர்களுக்கு ஒரு களமாக முன்மாதிரியாக அக்கம் பக்கத்திலே ஊர்வர்களுக்கு முன்மாதிரியாக இந்த ஜகாத் கமிட்டியை நாம் அமைக்க வேண்டும். எனவே ஜகாத்துடைய அந்த பணங்களை நல்ல முறையில் உரியவர்களுக்கு போய் சேர்கின்ற வகையிலே நாம் முயற்சி எடுத்தால் நிச்சயமாக இந்த ஜகாத் கமிட்டியை முன்மாதிரியாக கொண்டு இந்த பகுதிகளிலே அக்கம் பக்கத்திலே உள்ளவர்கள் கூட இதை முன்மாதிரியாக கொண்டு அவர்களுடைய ஊர்களில் ஆரம்பிப்பார்கள். எனவே வல்லவன் இந்த காலத்திலே இந்த ஜகாத் கமிட்டிக்கு உதவியாக அதை நல்ல முறையில் அமைத்துக் உதவியாக அல்லாஹ் எல்லா சந்தர்ப்பத்திலும் அல்லாஹ்வுடைய உதவியை தந்தருவானாக. யா அல்லாஹ், இந்த ஊரிலே தனவந்தர்களாக இருக்கக்கூடிய அவருடைய செல்வத்தை பாதுகாத்துருவாயா? யா அல்லா, அவாங்கள் சாதாரண பொதுமக்கள் அவர்களை நீ பாதுகாத்து அனுப்புவாயா? யா அல்லா, ஏழை எளிய மக்களை வாழ வைக்கக்கூடிய தனவந்தர்களாக இங்குள்ள தனவந்தர்களை ஆக்கி அனுப்புவாயா? யா அல்லா, ஜகாத் என்ற கடமையை தூய்மையான முறையை செய்து அல்லா அவர்களுடைய பரிபூர்ணமான கூலியை பெற்றுக்கொண்ட கூட்டத்திலே எங்களை சேர்த்துக் கொள்வாயாக. யா அல்லா, புனித ரமலான் மாதத்தில் இருக்கிறோம். யா அல்லா, ஆரம்ப 10 நாட்களை முடித்து விட்டோம், நடுப்பகுதியில் இருக்கிறோம். யா அல்லா, எப்படி ரமலானை அடைந்து 10 தாண்டி வந்தோமோ இதில் எஞ்சியுள்ள பகுதி அடையக்கூடிய பாக்கியத்தை, லைலத்து பகுதியை அடையக்கூடிய பாக்கியத்தை தந்த அருள்வாயாக. யா அல்லா, இந்த ரமலானை வாழ்க்கையிலே கிடைத்த கடைசி ரமலான அதிகம் வணக்க செய்யக்கூடிய கூட்டங்களில் எங்களை கேட்டுக் கொள்வாயாக. யா அல்லா, இந்த பாவங்களை சுட்டறிந்த ரமலானான ரமலான் ஆட்சி தருவாயாக. அதிகமாக குர்ஆனோதிய ரமலானான ரமலான் ஆட்சி தருவாயாக. ஏழை எளிய மக்களை வாழ வைத்த ரமலான ரமலானை ஆட்சி தருவாயா? எங்களுடைய தாய் தந்தை சுவர்க்கத்தை பெற்றுக் கொடுத்த ரமலானா அந்த ரமலான் ஆட்சி தருவாயாக. ஏழை எளிய மக்களை வாழ வைத்த ரமலானாக, அவருடைய முகத்திலே சிரிப்பை உண்டாக்கிய ரமலானா அந்த ரமலானை ஆட்சி தருவாயாக. யா அல்லா, ரமலானை முழுமையாக அடைந்து பரிபூர்ணமாக ரமலானை கண்ணியப்படுத்திய கூட்டத்திலே எங்களை கேட்டுக் கொள்வாயாக. யா அல்லா, அவனுடைய அன்பையும் அருளையினாலே மறுமையினாலே எங்களுக்கு சுரந்து ஜென்மத்தை பிரதோசி தங்குமிடமாக தந்த அருள்வாயாக. யா அல்லா, அந்த உறுப்பினுடைய வரக்கத்தையும் அருளையும் இப்போது தந்துருவாயாக. யா அல்லா, இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் சிறியவர்கள் பெரியவர்கள் படித்தவர்கள் படிக்காதவர்கள் இந்த ஊரில் நிரந்தரமாக இருக்கக்கூடியவர்கள் வந்து குடியிருக்கக்கூடிய எல்லோருடைய பாவத்தையும் மன்னித்துருவாயாக. அவர்களுக்கு எல்லா துறைகளும் நீ உதவியாக வழிகாட்டி அருவாயாக. அவருடைய பொருளாதாரங்கள் நீ வரக்கத்தை ஏற்படுத்திடுவாயாக. நோய் நம்பலங்கள் சோதனைகளிலிருந்து அவர்களை பாதுகாத்து அருள்வாயாக. யா அல்லா, இங்குள்ள பிச்சரங்களை குழந்தைகளை நல்ல குழந்தைகளாக காலத்தில் தந்து அருள்வாயாக. மார்க்கத்தை சுமந்தவர்களாக, ஒழுக்கத்தை சுமந்தவர்களாக, சமூகத்தில் நல்ல புருஷர்களாக வாழ்வதற்கு நீ அனுகுணம் புரிவாயாக. ஆமீன், ஆமீன் வா ஆஃபர் தவானா அனி அல்ஹம்துலில்லாஹ்.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மேலும் இது போன்ற இன்னும் பல பயான்களை www.acmyc.com எனும் இஸ்லாமிய இணையதளத்தினூடாக நீங்களும் டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.